வணக்கம் குமாரதாசன்.
வணக்கம் ரைசல்.
இப்போ ஜெர்மனி பாலிட்டிக்ஸ் பற்றி பேசுகிறோம் இல்லையா. இப்போ 16 ஆண்டுகள் ஜெர்மனியின் அரசியலில் கோலோச்சிய ஜெர்மன் நாட்டின் அதிபர் ஆங்கலா மெர்க்கல் கடந்த புதன்கிழமை என்று பதவி விலகினார். அது எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான். இப்போ உள்ளூர்லேயும் சர்வதேச ரீதியிலும் மிகவும் செல்வாக்கு மிகுந்தவராக இருந்த அவரின் லெகசின்னு சொல்கிறோம் இல்லையா, மறக்கப்படக்கூடாத சாதனை அல்ல மறக்கப்படாத சாதனை என்பதாக எதை கூறலாம் குமாரதாசன்?
அங்கேலா மெர்க்கல் அம்மையாரின் பிரியாவிடச் செய்திகளில் அவரது 16 ஆண்டுகால அரசியல் சாதனைகளை பட்டியலிட்டு உலக ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. ஒரு நாட்டின் ஆட்சியை சர்வாதிகாரமாக நீண்ட காலம் தக்க வைப்பது வேறு, ஆனால் மக்களால் வாக்களித்து தெரிவு செய்யப்படுகின்ற ஜனநாயக வழிமுறையில் தொடர்ந்து 16 ஆண்டுகாலம் அதிபராக தெரிவு செய்யப்படுவது, அதுவும் ஒரு பெண்ணாக தொடர்ந்து அப்பதவியில் நீடிப்பது என்பது உலக வரலாற்றில் ஒரு அசாதாரண நிகழ்வு. அந்த சாதனையை புரிந்த ஒரு இரும்பு பெண்ணாக அங்கேலா மெர்க்கல் அம்மையார் நோக்கப்படுகின்றார். ஜெர்மனியை பொறுத்தவரை போருக்கு பிந்தியதன் வரலாற்றில் மிக நீண்ட காலம் பதவியில் நீடித்த அதிபர் என்ற பெருமைக்குரியவர் முன்னாள் சான்சலர் ஹெல்மட் ஹோல் அவர்கள். அவரும் 16 ஆண்டுகள் பதவியில் இருந்தார். ஆனால் மெர்க்கல் அம்மையாரை விட ஒரு 10 தினங்கள் பதவியில் நீடித்த காரணத்தால் அவர் அந்த நீண்ட காலம் பதவியில் இருந்த சாதனையை தனதாக்கி கொண்டார். ஜெர்மனிக்கு முதல் பெண் அதிபர் மட்டுமன்றி கிழக்கு ஜெர்மனியில் இருந்து வந்த முதல் அதிபர் என்ற 2 சிறப்புகள் அங்கேலாவுக்கு நிரந்தரமானவை. ஆனால் இந்த இரண்டையுமே அடிப்படையில் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இல்லாத பழமைவாத சமூகம் ஆள ஊன்றிய ஒரு தேசமாக ஜெர்மனி அப்போது இருந்தது என்பது கவனிக்கப்பட வேண்டியது. ஒரு மத போதகரின் மகளாக இளவயதில் கம்யூனிச பின்னணியில் வளர்ந்தவர் அங்கேலா, லெனின்ச மார்க்சிச கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர். பின்னாளில் பழமைவாதமும் ஆணாதிக்கமும் வேரூன்றிய கிறிஸ்தவ ஜனநாயக கட்சியை தன் செல்வாக்குக்குள் கொண்டு வந்து நீண்ட காலம் கட்டியாண்டவர். கிழக்கு ஜெர்மனிய பெண்ணாக வந்து நாட்டின் பாரம்பரிய கட்சியை மாற்றியமைத்ததுமல்லாமல் ஜெர்மனியை ஒரு விவாதிக்கக்கூடிய ஒரு சமூகமாகவும் மாற்றியமைத்ததில் அங்கேலாவுக்கு பெரும் பங்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சாதனைகளை அவர் எவ்வாறு புரிந்தார் என்ற கேள்வி இன்றைக்கும் அவரை நோக்கி எழுப்பப்படுகின்றன. 2005 தான் மெர்க்கல் அம்மையார் முதன் முதலாக அதிபராக தெரிவானார். அதை அடுத்து வந்த காலப்பகுதி உலகம் மிக மோசமான நிதி மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டது. 2008, 2009, 2010 ஆண்டு காலப்பகுதியில் உலக நாடுகள் மிக மோசமான நெருக்கடியை சந்தித்த போது ஐரோப்பிய ஒன்றியத்தையும் தனது ஜெர்மனிய வங்கிகளையும் பாதுகாப்பதில் அங்கேலாவின் அணுகுமுறைகள் பெரும் சாதனைகளாக பார்க்கப்படுகின்றன. இந்த நெருக்கடிக்கு மத்தியில் தான் அவர் 2009 இரண்டாவது முறையாகவும் சான்சலராக தெரிவு செய்யப்பட்டார். அதே போல அவரது சாதனைகளில் முக்கியமாக குறிப்பிடப்படுகின்ற ஒன்று நாட்டின் அணு உலைகள் அனைத்தையும் இழுத்து மூடுகின்ற ஒரு முடிவை அவர் எடுத்தது. 2011 ஜப்பானின் ஃபுகுஷிமா நகரில் பெரும் சுனாமியை அடுத்து அங்குள்ள அணு ஆலை ஒன்றில் விபத்து நேர்ந்தது. இயற்கை அனர்த்தங்களின் போது அணு ஆலைகள் இத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு உதாரணமாக வந்த சம்பவத்தை அடுத்து மெர்க்கல் அம்மையார் மேற்கொண்ட துணிகரமான முடிவாக நாட்டின் 12க்கும் மேற்பட்ட அணு உலைகளையும் இழுத்து மூடும் உத்தரவை வெளியிட்டார். நாட்டின் எரிசக்தி தேவையில் அரை பங்கினை பூர்த்தி செய்கின்ற இந்த அணு ஆலைகளை மூடும் முடிவை எடுத்த பிறகு 2013 நடந்த தேர்தலிலும் அவர் 3வது தடவையாக சான்சலராக தெரிவு செய்யப்பட்டார். அதன் பின்னர் அடுத்து வந்த காலப்பகுதியில் 2015 உலகம் ஒரு பெரும் குடியேற்ற நெருக்கடியை எதிர்கொண்டது. சிரியாவில் கொடூரமான உள்நாட்டுப் போர் வெடித்து அங்கிருந்து பாரிய அகதிகள் படையெடுப்பை உலகம் கண்டது. சிரியர்கள், ஆப்பிரிக்கர்கள், ஆசிரியர்கள் என பல லட்சம் பேர் இதற்கு முன்னர் நிகழ்ந்திராதவாறு படையெடுத்து கிழக்கு ஐரோப்பிய எல்லைகள் வழியே மேற்கு ஐரோப்பாக்கள் நுழைய திரண்டனர். அகதிகளை அண்டவிடாமல் பல நாடுகளும் தங்களது எல்லைகளை இறுக்கி மூடின. அந்த வேளையில் தான் ஜெர்மனியை அகதிகளுக்காக அகல திறந்து விடுகின்ற தன்னிச்சையான முடிவை மெர்க்கல் எடுத்தார். உலகம் அவரை அதிசயமாக பார்த்தது. போரிலிருந்து தப்பி நல்வாழ்வை நாடிய சுமார் 1 மில்லியன் பேருக்கு ஜெர்மனி தஞ்சம் அளித்தது. உள்நாட்டில் பெரும் அதிர்வலைகள் எழுந்தன. அவரது கட்சிக்குள்ளேயே கடும் எதிர்ப்புகளை சந்தித்தார். ஆனால் அப்போதைய அமெரிக்க அதிபர் ஒபாமாவின் பிரபலமான சுலோகமான எங்களால் முடியும் வீக்கேன் என்ற சுலோகத்தை அகதிகள் விடயத்தில் செயலில் காட்டினார் மெர்க்கல் அம்மையார். இதுபோன்ற சில அஞ்சாத அசராத அரசியல் முடிவுகள் மெர்க்கலின் சாதனைகளாக பார்க்கப்படுகின்றன. ஆனால் இவை மட்டுமே அவரது என்றும் மறக்க முடியாத சாதனைகள் என்று கூறிவிட முடியாது. உலகில் வாழும் தலைவர்களில் மிகச்சிலரே தங்களுக்கென்று ஒரு இசம் அல்லது ஒரு பாணியை கொண்டு விளங்குகின்றார்கள். மெக்காலிசம் என்பது அதில் ஒன்று. அதுவே தனித்துவமான தலைவராக அவரை ஏனையோரிடமிருந்து பிரித்து அடையாளம் காட்டுகிறது என நான் நினைக்கின்றேன்.
அடுத்து இப்போ ஜெர்மனியின் அரசியல் எடுத்துக்கொண்டால், ஓலாஃப் ஷால்ஸ் அவரோட தலைமையிலான புதிய கூட்டணி அரசு இருக்கு இல்லையா, டிராஃபிக் லைட் கோலிஷன் அப்படின்னு இந்த கூட்டணியை சொல்கிறாங்க. தொழிலாளர்களை மையப்படுத்துகின்ற சோசியல் டெமோக்ரட்ஸ், காரநிலை மாற்றம் மனித உரிமை மையப்படுத்துகின்ற கிரீன்ஸ் கட்சி, பொருளாதாரம் வர்த்தகத்திற்கு ஆதரவான ஃப்ரீ டெமோக்ரட்ஸ் கட்சி, இப்படியான இந்த மசாலா கூட்டணி என்ன மாதிரியான சிக்கல்களை எதிர்காலத்தில் சந்திக்கும் என்று உங்களுக்கு படுகிறது? இன்னும் குறிப்பாக நான் உங்களை என்ன கேட்கலாம்னா, ஜெர்மனியில் உள்ள அகதிகள் அம்சத்தில் புதிய அரசின் கொள்கை எப்படி இருக்க போகிறது குமாரதாசன்?
ஜெர்மனியில் தொடர்ச்சியாக கூட்டணி அரசுகளே பதவியில் நீடித்து வந்திருக்கின்றன. அங்கு தனிக்கட்சி ஆட்சி என்பது மிக அரிதாகவே நிகழ்ந்திருக்கின்றது. புதிய சான்சலர் ஓலாஃப் ஷோல்ஸின் மூன்று கட்சி கூட்டணி இந்த டிராஃபிக் லைட் கூட்டணி என்று அழைக்கப்படுகின்றது. கூட்டணியில் இடம்பெறுகின்ற மூன்று கட்சிகளினதும் நிறத்தை, அதாவது சிவப்பு பச்சை மஞ்சள் நிறங்களை அடிப்படையாக கொண்டே அக்கட்சி கூட்டணி இவ்வாறு போக்குவரத்து சமிக்ஞை விளக்குகளின் பெயரில் குறிப்பிடப்படுகின்றது. பதவிக்கு வந்திருக்கின்ற ஓலாஃப் ஷோல்ஸ் உள்நாட்டில் எதிர்கொண்ட முதலாவது பெரும் நெருக்கடியாக கொரோனா வைரஸ் பெருந்தொற்று நோய் நிலவரவும் அது ஏற்படுத்திய கடன் சுமைகளிலிருந்து நாட்டை மீட்பதும் முக்கிய பிரச்சனைகளாக உள்ளன. அதற்கு அடுத்தபடியாக வெளியுலகில் அவரது ஜெர்மன் அரசு எதிர்கொள்ள உள்ள பெரும் சவாலாக உக்ரைன் மற்றும் ரஷ்யா சம்பந்தப்பட்ட போர் பதட்டம் காணப்படுகின்றது. ரஷ்யாவுடனும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனும் எல்லைகளை கொண்ட உக்ரைன் நாட்டை ஆக்கிரமிக்கும் முஸ்தீபுகளில் தனது படைகளையும் டாங்கிகளையும் ரஷ்யா உக்ரைன் எல்லை அருகே குவித்திருக்கின்றது. அங்கு ஒரு பெரும் போர் பதட்டம் எழுந்திருக்கின்ற பின்னணியிலேயே ஜெர்மனியின் அதிபராக ஓலாஃப் ஷோல்ஸ் பொறுப்பேற்றிருக்கின்றார். புதிய சான்சலர் ஓலாஃப் ஷோலோ ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு பரிச்சயமான ஒரு தலைவர் அல்லர். அதனால் அவர் எவ்வாறு இந்த நாடுகளுடனான பிரச்சனைகளை சமாளிக்கப் போகிறார் என்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அதே நேரம் அவரது கூட்டணி அரசில் முக்கிய பங்காளி கட்சியாக இடம்பெறுகின்ற பசுமை கட்சியின் இளம் பெண் தலைவர் இப்போது முக்கிய அமைச்சரான வெளிவிவகார பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். எனவே ஜெர்மனியின் வெளியுலக செல்வாக்கு இனி எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை உலகம் மிக உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றது. ரஷ்யாவிலிருந்து எரிவாயுவை பெற்றுக்கொள்கின்ற நோர்த் ஸ்ட்ரீமன் டெண்டு என்கின்ற ஒரு பெரும் திட்டத்தை ஜெர்மனி ரஷ்யாவுடன் முன்னெடுத்து வருகின்றது. எரிவாயுவை நேரடியாக ஜெர்மனிக்கு விநியோகிக்கின்ற அந்த பாரிய திட்டம் ரஷ்யாவை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒன்று. அங்கேலா அம்மையாரின் ஆட்சியில் தொடங்கப்பட்ட இத்திட்டத்தை காரணங்காட்டி ரஷ்யா மீது ராஜீக அழுத்தங்களை பிரயோகிக்க ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்பார்த்துள்ளது. உக்ரைனை ரஷ்யா ஆக்கிரமிக்க முயன்றால் இந்த நோர்த் ஸ்ட்ரீம் 2 திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற எச்சரிக்கையை அமெரிக்கா ஏற்கனவே விடுத்திருக்கின்றது. இந்த விவகாரமும் ஓலாஃப் ஷோல்ஸ் அவர்கள் எதிர்கொள்ளப்போகின்ற ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஜெர்மனி உலகில் குடியேறிகளின் சனத்தொகையில் அதிக எண்ணிக்கையானோரை கொண்ட 5வது தேசமாக மாறியிருக்கின்றது. சனத்தொகையில் 14% வெளிநாட்டு பின்னணி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். குடியேறிகளுக்கும் அகதிகளுக்கும் கதவை திறந்து அரவணைக்கின்ற தாராள மனத்தை கொண்டிருந்த போதிலும் மெர்கலும் அவரது கிறிஸ்தவ ஜனநாயக அணியினரும் நாட்டில் குடியேறிகள் சம அந்தஸ்துடன் உரிமைகள் பெற்று வாழ்வதற்கான எந்த சட்ட அங்கீகாரங்களையும் வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருந்து வருகின்றது. புகலிடம் பெறுதல், குடியுரிமை பெறுதல், இரட்டை குடியுரிமை பெறுதல், வாக்களித்தல் போன்ற உரிமைகள் வெளிநாட்டவர்களுக்கு தொடர்ந்து மறக்கப்பட்டு வருகின்றன. அதேபோன்று புகலிடம் மறக்கப்பட்ட ஈழத்தமிழர்கள் உட்பட பலரை திருப்பி வலுக்கட்டாயமாக அவர்களது சொந்த நாடுகளுக்கு அனுப்பிவிடுவதிலும் ஜெர்மனி முன்னிற்கின்றது. மெர்கலின் 16 ஆண்டுகால ஆட்சியில் தீர்வு காணப்படாத இந்த வெளிநாட்டவர்கள் மற்றும் அகதிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பல தீர்வு திட்டங்களை புதிய மூன்று கட்சி கூட்டணி அரசு தனது 177 பக்க உடன்படிக்கையில் வெளியிட்டிருக்கின்றது. இவ்வாறு வெளிநாட்டினருக்கு மகிழ்ச்சியான தகவல்கள் கூட்டணி உடன்படிக்கையில் இடம்பெற்றுள்ளன. இன்றைய உலகளாவிய பிரச்சனைகளில் பருவநிலை மாறுதலும் அதற்கான பரிகாரங்களும் முதன்நிலை பெற்று வருகின்றன. அதனால் இந்த விவகாரங்களில் இறுக்கமான கொள்கைகளுடைய பசுமை கட்சியை அனுசரித்து கொள்கைகளை முன்னெடுக்க வேண்டிய நிலையில் ஓலாஃப் ஷோல்ஸ் இருக்கின்றார்.
மிக்க நன்றி குமாரதாசன், மீண்டும் சந்திப்போமே.
மிக்க நன்றி ரைசா.